உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு நித்திய பேரின்பம் உண்டாவியா. உலகம் பெறாத பேரின்பத்தை எங்களுடைய ஆத்மாவில தருகிற தேவ குமாரனே, உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பம் ஐயா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷம் ஐயா, உம்முடைய சமூகம் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்கள் நம்பிக்கை ஐயா, நாங்கள் அசைக்கப்படுவதில்லையா. நீதிமான் தள்ளாட விடமாட்டீர். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமை கணம் துதியை செலுத்தி பணிகிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். தண்டி தகப்பரே, 26 வேளையிலே தெய்வமே, ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய திருவசனம், உம்முடைய திவ்ய வசனமானது இருதயங்களிலே விழுந்து செயல்படாமல் தடுக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும் ஐயா, அகன்று போகட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு ஆவண்டு தரவிக்கட்டும் ஐயா ஆண்டவரே. வாழ்க்கை மாறட்டும் ஐயா, உம்முடைய வார்த்தைகள் செயல்படட்டும் ஐயா. அது நல்லெல்லத்தில் விழுந்த விதை போல ஆண்டவரே, ஆண்டவரே நிறைந்த பலனை கொடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே பேசுமையா, கர்த்தாவே பேசுமையா. ஆண்டவரே கேட்கிற செவிகளை எங்களுக்கு தாருங்க. ஆண்டவரே வசனத்தை ஆண்டவரே இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் ஆவியினாலே எங்களை நடத்த வேண்டும்படி நாங்கள் பண்டாடுகிறோம், பண்டாடுகிறோம். மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே ஆவே. Thank you, Holy Spirit. பலவும் பல பராக்கிரமம் அல்ல, என் ஆவினாலே ஆகுமென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. Thank you, Holy Spirit. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொடுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11 அதிகாரம். கமிட் மீ பிளீஸ், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 11. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். படிங்க, 21 வசனத்திலிருந்து வாசிங்க. 11 அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசி கேட்போமே. படி.
கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படிக்கு எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடம் ஆட்சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு
கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கி, சரித்திரத்தில் முதல் தடவையாக, தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல் தடவையாக சரித்திரத்தில் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது அந்தியோகியா சபையில தான். ஹெட் குவார்டர்ஸ் எருசலேம் சபையிலே அல்ல, அந்தியோகியா சபையில இருந்த விசுவாசிகளுக்கு தான் முதலாவது கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டது. இந்த பெயரை சமூகம், சமுதாயம் தான் அவர்களுக்கு கொடுத்தது. அவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு பெஜ் குத்திட்டு போக இல்லை, அல்லது ஒரு போர்டு போர்டு இல்லை. அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய நடத்தை, அவருடைய வாழ்க்கை புத்த முறை, அவருடைய மெத்தட் ஆஃப் லைஃப் ஜனங்களுக்கு இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி வெளிப்படுத்ததாகவே, வெளியில இருக்கிற ஜனங்கள், சமூகமும் சமுதாயமும் அவர்களுக்கு இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி பேர் குத்தினது. காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலித்தபடியால், அவர்கள் கிறிஸ்துவை தங்கள வாழ்க்கையிலே வாழ்ந்தபடியால், ஜனங்கள் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி, கிறிஸ்து பிளஸ் அவர் கிறிஸ்தவர். ஆகவே அந்தியோகியா சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் சுபாவத்தை அவர்கள் வெளிப்படுத்தினபடியால் அவர்களுக்கு சமூகம் கிறிஸ்தவர்கள் சொல்லி பெயர் கொடுத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாரு. சரி, அந்தியோகியா சபையிலே நடந்த இந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்க கேட்டோமே. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாரு. சரி, இதுபடி இருக்க ஸ்தேவா நிமித்தமாக ஏற்பட்ட நெருக்கடி நிமித்தம் எருசலேம் சபையில் இருந்த விசுவாசிகள் சிதறுண்டு போனார்கள். சிதறுண்டு போனவர்கள் அங்காங்கே தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்படியாக எருசலேமில் இருந்து சிதறுண்டு போன தேவ ஜனங்கள் தான் அந்தியோகியாவுக்கு போய் அங்கே கிறிஸ்துவை பிரசங்கித்து அங்கே ஆண்டவுடைய கரபவோடு கூட இருந்து அநேகர் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள். ஆகவே அந்தியோகியாவிலும் தேவனுடைய வசனத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஜனங்கள் மனந்திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட செய்தி ஹெட் குவார்டர்ஸுக்கு எருசலேமுக்கு போனபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பர்னபாவை அந்தியோகியாவுக்கு போய் அங்கே இருச்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு புத்தி சொல்லும்படியாகவும் ஆலோசனை சொல்லும்படியாகவும் அவர்களை கண்காணிக்கும்படியும் அவர்களுக்கு சத்தியத்தை போதித்து அவர்களை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தவும் எருசலேம் சபையானது பர்னபாவை அந்தியோகியாவுக்கு அனுப்பி வைத்தது. சோ அந்தியோகியாவுக்கு வந்த பர்னபா அவர் சொன்ன புத்திபதி கிறிஸ்துவிலே மன நிர்ணயமாய், அதாவது உறுதியாக கிறிஸ்துவிலே அவருடைய கிருபையிலே நிலைத்திருக்கு சொல்லி அவ புத்தி சொன்னாடு சொல்லி நான் பார்க்கிறோம். சரி, இப்படி இருக்கும் பொழுது இந்த பர்னபாவை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என் மனசை மிகவும் கவர்ந்ததாக இருக்கிறது. இந்த பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்க வாக்கியத்தை நாம் கருத்தாய் கவனிக்கும் பொழுது 24வது வசனத்தை ஒரு கபடிங்க, 24வது நல்ல கபடிங்க. அப்போ பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவனை குறித்து வேதம் தருகிற குறிப்பு, பர்னபாவை குறித்து பரிசுத்தாவியர் ஒரு எழுதி வைத்திருக்கிற குறிப்பு எங்க இருக்கிறது சொல்லுங்க படி.
அவன்
நல்லவனும்
ஆவியினாலும்
விசுவாசத்தினாலும்
நிறைந்தவனும்.
முதலாவது அவனை குறித்து வேதம் கொடுக்கிற குறிப்பு அவன் நல்லவனாக இருந்தா. போன வாரம் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என் மனசுல இந்த வசனம் வந்து கிளிக் பண்ணவே இப்படி யார ஒரு செய்திக்குள்ள நான் கடந்து போகணும் என்று கத்தோட லாபத்திற்கு பகுமை உண்டாகட்டும். சரி, பர்னபாவை குறித்து வேத சொல்லுது அவன் நல்லவன், பரிசுத்தாவியால நிறைந்தவன், விசுவாசத்தினாலே நிறைந்தவன். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க அவனை குறித்து சொல்லுகிற முதல் குறிப்பு பர்னபா நல்லவன், he was a good person, nallavan. இவன் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பரிசுத்தாவே நிறைந்தவன், விசுவாசத்த நிறைந்தவன் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அழைப்பு இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், வரங்கள் செயல்படலாம், வல்லமைகள் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் ஒரு தேவனுடைய மனுஷன் நல்லவனாக இருக்கணும். முதலாவது பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷி நல்லவனாக இருக்கணும் பாரு, நல்லவனாக இருக்கணும். தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய கண்ணோட்டத்திலே, தேவனுடைய கோணத்திலே ஒரு மனுஷன் முதலாவது நல்லவனாக இருக்கணும். முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பார்வையில் ஒரு நல்லவன் ஒரு பேர் எடுக்கணும். வரங்கள் நல்லாத நல்லவர்கள் இல்லாதவர்களுக்கு வரங்கள் செயல்படும் ஐயா, நல்ல குணம் இல்லாதவர்களையும் வரங்கள் செயல்படும் வல்லமை இருக்கும் ஐயா. ஆனா வேதம் பர்னபாவை குறித்து சொல்லுற குறிப்பு அவன் நல்லவன். சோ வரங்கள் வல்லமைகளை பார்த்து நாம அசந்து போயிடக்கூடாது. ஆற்றல் அறிவு திறமைகளை பார்த்து, அழைப்பு அபிஷேகத்தை பார்த்து நாம முகங்குப்புற விழுந்துடாதபடி அவர்களை நாம கொஞ்சம் கவனித்து பார்க்கிறது நல்லது. அப்படிதான் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தோசாத லாஸ்ட் டேஸ், இது கடைசி நாட்கள், அங்காங்கே கள்ள உபதேசங்கள் நுழைகிறதையும் அங்காங்கே சில காரியங்கள் அங்காங்கே செயல்படுறதையும் கவனிக்கக்கூடியது. ஆகவே தேவ ஜனமே, எதையும் நாம் கவனித்து உற்று நோக்கி பார்க்கிறது மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. ஆகவே பர்னபாவை குறித்து வேத சொல்ற குறிப்பு அவன் நல்லவன். சோ இந்த செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், நான் இன்றைக்கு சொல்ல வருகிற செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், நாம் பெரிய ஊழியக்காரனாக இல்லாவிட்டாலும், பெரிய அபிஷேகம் பெற்றவர்களாக இல்லாவிட்டாலும், பெரிய வரங்கள் வல்லமைகள் உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும், பெரிய ஆற்றல் அறிவு திறமை உள்ளவர்களாக இல்லாவிட்டாலும், தேவனுக்கு முன்பாக முதலாவது நாம் நல்லவர்களாக இருக்கணும். யூ ஹேவ் டு டேக் அ டிசிஷன் இன் யுவர் ஹார்ட். முதலாவது நீயும் நானும் முதலாவது தேவனுக்கு முன்பாக நல்லவன் என்று சொல்லப்படணும். தேவனுடைய பார்வையில கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் உத்தமர்களாக இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிற. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. என்ன கவனிங்க, உலகத்திலே நல்லவர்கள் என்று சொல்லப்படுறவர்கள் உண்டு. நல்லா கவனிங்க, உலகத்திலே சபைக்கு வெளியே, கர்த்தருக்கு வெளியே ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலும் நல்லவர்கள் என்று சொல்லப்படுறவர்கள் உண்டு. அது எப்படி என்றால், அது உலகத்தின் பார்வையிலே அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தேவ பார்வையிலே அவர்கள் நல்லவர்களே இல்லை. ஏனென்றால் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று பாவங்கள் மன்னிக்கப்படாத எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்களாக இருக்க வாய்ப்பே இல்லையே. ஆகவே உலகத்தின் பார்வையிலே நல்லவர்கள் என்று சொல்றவர்கள் ஏராளம் உண்டு, அது உலகத்தின் கண்ணோட்டம். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாமோ தேவ பார்வையிலே நல்லவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பர்னபாவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற காரியம், அவன் நல்லவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கருமையான தேவ ஜனமே, மனுஷர்கள் ஒருவரை நம்ம பார்த்து நல்லவன் சொல்ல அதுவும் தேவைதான். ஆனால் நம்பர் ஒன், முதலாவது தேவனுக்கு முன்பாக தேவட பார்வையிலே நாம் நல்லவர்களாக, நல்ல உள்ளம் உள்ளவர்களாக, நல்ல இறுதி முடிவுகளாக இருக்கணும் சொல்லி தேவன் பரிசுத்தாவின உறுப்பாடுகள் கர்த்தருக்குள்ள உறுதியாக வருகிறேன். ஆகவே வரங்கள் வல்லமைகள் இல்லாவிட்டாலும் தேவனுக்கு முன்பாக நாம் நல்ல ஒரு மனுஷனாக, நல்ல ஒரு மனுஷியாக இருக்கணும். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், ஆண்டவரே எது என்றதில் இல்லாவிட்டாலும் உம்முடைய பார்வையிலே நான் நல்ல ஒரு மனுஷியாக இருக்கணும், நான் நல்ல ஒரு மனுஷனாக இருக்கணும் சொல்லி நாம் எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முதல் ஊக்கமாக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடணும். ஏனென்றால் ஒரு காலத்திலே நாம் எப்படி இருந்தோம் அதை விடுங்க, ஆனா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளாக இருக்கிறோம் பாருங்க. நம்மை குறித்தும் பரிசுத்தாவேன் சாட்சி சொல்ல வேண்டும், இவன் நல்லவன், இவன் நல்லவன் என்று நற்சாட்சி நமக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தருக்குள்ளே நான் வரும். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படாது படிங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். கமிட் மீ ப்ளீஸ் அப்போஸ்தலர், அதே அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. படிங்க, இன்னொரு நபரை குறித்து வேதம் சொல்ற சாட்சியை பாருங்க. 10வது அதிகாரம் 22வது வசனம், கோ இட் ப்ளீஸ் படிங்க.
அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும்,
நீதிமானும் தேவனுக்கு பயப்படுறவரும்,
யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவரும்,
யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய, ஒன்று தேவனுடைய பார்வையிலே நாம் நல்லவர்களாக இருக்கணும், அதே நேரத்தில் மனுஷர்களுக்கு முன்பாகவும் நாம் யோக்கியமானவர்களாகவும் நல்லவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அதுபடியெல்லாம் நான் தேவனுக்கு முன்பாகத்தான் நல்லமா இருக்கேன், மற்றவர்கள் என்ன குறிச்சு என்ன கதைச்சாலும் சரி அதைப்படி எனக்கு பிரச்சனை, அது வந்து ஒரு சைட். முதலாவது தேவனுக்கு முன்பாக நாம் நல்லவர்களாக இருக்கணும், அதே நேரத்தில் மனுஷர்களால நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக. என்ன பாருங்க, உன்னை பார்த்து நீயே நல்லவன் என்று சொல்லிக் கொள்றதில் பார்க்க, மற்றவர்களால நீ நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளப்படுறது மிகவும் ஏற்றது என்பதை மறந்துடாது. சோ கெட்டவன் என்று பெயர் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு சில நிமிடங்கள் போதும், ஆனா நல்லவன் என்று மற்றவர்களால நற்சாட்சி பெறுகிறதுக்கு ஓ இட் டேக்ஸ் டைம் பாருங்க. அது ஒரு ஒரு பொக்கிஷம், அது நம்முடைய வாழ்நாளில நாம சேர்க்கிற சொத்து. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவன் பொன்னையும் பொருளையும் காசையும் பணத்தையும் படிப்பை சேர்க்கிறதுக்கு நாயா பேயா அலைகிறார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நீயும் நானும் தேவ பார்வையிலே நல்லவர்களாக நடந்து மற்றவர்களால நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். குறிப்பாக ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் இந்த சாட்சி இருக்கவனு பாரு. தேவ பார்வையில நாம நல்லவர்களாக இருக்கணும், அதனால மற்றவர்களால நாம நற்சாட்சி பெற்றவர்களாகவும் இருக்கணும். ஆகவேதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். வேணுமென்று அநியாயமாக மற்றவர்கள் நம்ம குற்றம் சாட்டினா தேவன் அதை விசாரிப்பார். ஆனால் அவர்கள் சாட்டுகிற குற்றங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படுமாக இருந்தால், நாம் மனுஷர்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாகவும் நாம் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம். ஒருவேளை நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நமக்கு அபிஷேகம் இருக்கலாம், நான் அப்ப சொன்னபோது வரங்கள் இருக்கலாம், வல்லமைகள் செயற்படலாம். ஐ டோன்ட் ஸ்பீக் அபவுட் தட், பட் நான் என்னது சொல்லுவார்னு சொன்னால், தேவனுக்கு முன்பாக நாம் நல்லவர்களாக இருக்கணும், தேவ பார்வையிலே நாம் நல்லவர்களாக இருக்க. பர்னபா பரிசுத்தாவின் சாட்சி கொடுக்கிற அவன் நல்லவன் என்று சொல்லி. சோ இங்கே கொன்னெலியை குறித்து சொல்லப்பட்டது, அவன் யூத, அவன் ஒரு யூதன், அதாவது கொன்னெலி வந்து ஒரு யூதன் இல்லை, அவன் ஒரு ரோமன். சோ ஒரு ரோமனாக இருந்தாலும் புறவினத்தாரால கூட யூத ஜனங்கள் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன் என்று சொன்ன, கொஞ்சம் யோசித்து பாருங்க அவனுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும். நீ கொஞ்சம் கற்பனை ஓடி, ஐயா அவனும் நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன் தானே, அவனுக்கும் நம்ம போராட்டம் இருந்ததுதானே. ஆகவே நாம் மற்றவர்களால நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். இடைக்கு நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதைப்படி இல்லாமல் கவலை இல்லை. இது ஒரு ஒரு ஓரமான கொள்கை, இது ஒரு பிசாசின் தந்திரம் என்று நான் அடிச்சு சொல்றேன். நீ கேட்க விரும்பினா கேளலாத விடு, பட் ஐ ஸ்பீக் தி ட்ரூத், ஐ நோ வாட் ஐ ப்ரீச். சோ எனக்கு அருமான தேவனுடைய ஜனமே, நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாமல் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை நாம் பார்த்து வசனத்துக்கு நாம் வளைந்து கொடுத்தால் பாக்கியவான்கள். வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் முறிந்து கூவவே மாட்டார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்படு. ஆகவே இக்கொன்னிலேயும் எல்லாராலும் நல்லவர் என்று தட்சாட்சி பெற்றாராம். பர்னபா நல்லவர் என்று பரிசுத்தாவியானவர் சாட்சி சொல்றார். ஆகவே நமக்கு தேவனுடைய சாட்சியும் மனுஷனுடைய சாட்சியும் நமக்கு தேவை. அவர்கள் தேவ பார்வையிலே நல்லவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் ஏராளம் நல்லவர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும் வரைக்கும் தேவ பார்வையிலே அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அது உலகத்தின் பார்வை. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் பார்க்க கூடாது. சரி, இப்ப திரும்ப படிங்க. அப்போ சொல்ல 11:24 திரும்ப படிங்க.
அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள்.
எப்படி இருக்கு பாருங்க. அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன் தானே, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இது எப்படி இருக்கு பாருங்க. அவன் நல்லவனாக இருந்தபடியாலும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தபடியாலும் அநேக ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சி த ஸ்டேட்மெண்ட். அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தபடியால சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் சபையில் இருக்கிற ஜனங்களை விரட்டுனவர்களாக இருக்கக்கூடாது. நாம கதைக்கிற கதைகளினாலும் நாம நடக்கிற நடத்தினாலும் நம்முடைய செயல்பாடுகளினாலும் இருக்கிற ஜனத்தை நாம விரட்டுனவர்களா இருக்கக்கூடாது. ஒரு ஆத்துமாவை கூட வாழ்நாள் முழுவதும் சேர்த்திருக்க மாட்டோம். ஒரு ஆத்துமாவை கூட நாம ரட்சிப்புகளை நடத்தி இருக்க மாட்டோம். அப்படி காரியங்கள் இருக்கத்தக்கதாக நம்முடைய கதைகளாலும் நம்முடைய செயல்களாலும் நம்முடைய நடத்தினாலும் சபையில் இருக்கிற ஒரு ஆத்மாவை தயவு செய்து நாம விரட்டிடக்கூடாது. அது தேவனுக்கு முன்பாக குற்றமாகும். அவர்களுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறாரே. அப்படியான இந்த பர்னபா எப்படி வாழ்ந்திருக்கிறார்? அவர் நல்லவனாக இருந்தபடியால் சபையிலும் ஊழியத்திலும் ஜனங்கள் மத்தியிலும் அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை குறித்தும், ஏன் அவனை பரிசுத்தாவேன் அவர் நல்லவர் என்று சொன்னார் சொல்லியும் சில குறிப்புகளை சீக்கிரமாக சுருக்கமாக நாம பார்த்து நாம முடித்து கடந்து செல்வோம். நம்ம செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், நாம் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்கணும் என்று நம்முடைய செய்தியின் தலைப்பு நல்ல மனிதன். அவங்க என்ன கருமான தேவ ஜனமே, கெட்ட மனிதன் அதாவது துன்மார்க்கன் பரலோகத்துக்கு போகவே முடியாது, பரலோக வாசலுக்கு போகவே முடியாது. ஆனா தேவ பார்வையில நல்லவர்களாக இருக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஒரு காலத்தில் துன்மார்க்கமாக வாழ்ந்தோம், எப்படியோ ஜீவித்தோம். ஆண்டவருடைய கண்களில் நம்ம கிருப கிடைத்தபடியா இன்றைக்கு பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு உரிமையோடு தேவனோடு உறவாடுகிற புத்திர பாக்கியத்தை சுவிகாரத்தை பெற்றிருக்கிற இவ்விதமான சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி எது என்று வேதம் நமக்கு வகை இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மைவிட்டாடும். எனக்கு அறிவான தேவ ஜனமே, அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தால் நிறைந்தபடியால் சபையில ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். நாமும் பர்னபாவை போல வாழும் பொழுது சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். நான் சொல்றேன் கேளுங்க. நான் செய்கிற இந்த பிரசங்கத்தை 45 minutes or 60 minutes, இந்த பிரசங்கத்தை ஒருவேளை சீக்கிரமாக நீங்க மறந்துடலாம், ஒருவேளை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினாலே நீங்கள் செய்யற பிரசங்கம் இருக்கு பாருங்க, நீங்க வாழ்க்கையினாலே செய்யற பிரசங்கம் இருக்கு பாருங்க, இலகுவில ஒரு மனுஷன் வரக்கவே முடியாது. சொல்ல போனால் பர்னபா அவன் ஒரு செய்தியாளன் மாத்திரமல்ல, அவனே ஒரு செய்தி என்று சொல்லுவேன். கர்த்தருடைய இப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் தேவ நாமத்தின் மகிமைக்காக வாழுபவர்கள் என்று நான் அடித்து சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டான். வாழ்க்கையும் ஊழியமும் வாழ்க்கையும் வார்த்தையும் இணைந்து விட்ட தேவ மனுஷர்கள் தான் இன்றைக்கு எங்கே வரங்கள் வல்லமைகள் என்று பறந்தடிக்கிற இந்த உலகத்திலே சத்தியத்தின்படி வாழுகிற உத்தமமான உண்மையான தேவ மனுஷர்களை கண்டுபிடிக்கிறவர்கள் தான் எங்கே? திங்க் வாட் ஐ எம் சேயிங். அவருடைய வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக கவர்ந்திருந்திருக்கிறது, அநேகரை சபையில கொண்டு சேர்த்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்பட்டார். ஏனென்றால் அவர் நல்லவர் என்று வேதம் பறைசாற்றுகிறது. சோ அவரை நல்லவர் என்று வர்ணிக்கிற இந்த வேதம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த பர்னபாவை குறித்து நான் கொஞ்சம் சில காரியங்களை பார்த்துறோம், ஒரு சில குறிப்புகளை பார்த்துறோம், நான் சொல்லி நான் முடிக்கு வருகிறேன். அந்த 9 அதிகாரத்துக்கு பாருங்க சீக்கிரமா. 9 அதிகாரம் அது இருக்கத்தக்க 4 அதிகாரத்துக்கு பாருங்க பிளீஸ். அப்போ சொல்ல 4 அதிகாரம் கம்பித்மி. அப்போ சொல்ல 4 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. அப்போ சொல்ல 4:36-37 படி.
அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனுமாகிய ஜோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விட்டு அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான்.
அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தான். நிலத்தை தனக்கு இருந்த நிலைய நிலத்தை அந்த ஃபீல்டை அவன் வித்துட்டு அதன் ரொக்க கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தானா? கேட்டீங்களா இருந்தால், ஆதி திருச்சபையில் இருந்த ஊழியர்களுக்கு பணம் வந்து காலுக்கு கீழே இருந்துக்குது, அண்டர் த ஃபுட். ஆனா என்ன குறைக்காது, இன்றைய பல ஊழியர்களுக்கு பணம் வந்து தலைக்கு மேல பொறுப்படைத்தான் பல பிரச்சனை கொண்டு வந்து, அதை குறித்து நான் பேசுறேன் சொல்றேன். அவன் விட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான் என்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இதை அனனியா சப்ரால் ஒருபடி பார்த்து கொண்டு இருந்திருக்கிறான். ஆகவேதான் அவர்களும் அதை இமிட்டேட் பண்ணிருக்காங்க. அஞ்சாம் அதிகாரத்தை பாருங்க, அஞ்சாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனத்தை படிங்க. ரெண்டாம் வசனம்,
தன் மனைவி அறிய அவன் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான்.
அவனும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு இவனும் அப்போஸ்தலர் பாத்திரம், ரெண்டு பேரும் ஒன்றை தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ரெண்டு பர்ணபா எல்லாவற்றையும் விட்டுக் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்துக்கிறத பார்த்துக் கொண்டிருந்த அனனியா சப்பீரா, இவங்க என்ன செய்ய அவங்க அப்படி செய்யறாங்க, நாமளும் அப்படி செய்வோம் சொல்லி அப்போஸ்தலர்களுடைய பார்வையில் என்ன நினைப்பார்கள் நினைத்தார்களோ ஒருவேளை. ஆகவே அவர்களும் நிலத்தை விட்டு அவர்களும் அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வைத்தார்கள். ஆனால் எப்படி வைத்தார்கள் என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியுமே, அதன் முடிவு என்னது என்பதை நீங்கள் அறிவீர்களே. ஆகவே எனக்கு அறிமானவர்களே, நாம் என்ன செய்கிறோம் என்கின்றது முக்கியம் மாத்திரமல்ல, எப்படி செய்கிறோம் என்பது அதை விட முக்கியம். நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம், ஆனா நாம் எப்படி செய்கிறோம் என்பது அதை விட முக்கியம். ஆகவே இவர்களும் செய்தார்கள், ஆனா செய்த முறைதான் பிழைச்சு போயிட்டு பாருங்க. முதல் சொல்லியிருக்கேன் இல்லையா, அருணியா சப்ரால் விற்றது அடுத்தவன் காணி இல்லை, தங்க சொந்த காணியத்தான் வித்திருக்காங்க, வித்திர கிரயத்தை கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப பேதர் அவனை பார்த்து கைச்சுவா, நில்லு, நிலத்தை இவ்வளவுதான் அபித்தாய சொல்லு. இந்த நாட்கள் என்றா திருப்பி கேட்டு பையோ கொஞ்சம் நில்லு, மை லேண்ட், மை மணி, மை பிசினஸ், டேக் யூ போஸ்ட், கணக்க கதையாது, எந்த காணி, எந்த நிலம், எந்த பணம் நான் கொண்டு வச்சிருக்கேன், பேச எடுத்துட்டு போயா, என்ற சொந்த பிசினஸ் இல்ல, தலை டோன்ட் ட்ரை டு இன்டர்ஃபியர் மை ஓன் பிசினஸ், என்ற சொந்த காரியத்தில் தலையிடாது, எந்த லேண்டு, எந்த காசு, எந்த விருப்பப்படி கொண்டு வச்சிருக்கேன், பேசாம எடுத்துடையா. ஆனா ஆதி திருச்சியில்தான் அப்படி கதைக்க முடியாது, ஏனென்றால் அப்பட்டமாக ஆபத்து காரியங்கள் பயங்கரமாக இருந்தபடியால் மனுஷர்கள் கதைக்கிறதுக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவன் கேட்கிறான், பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக நீ பொய் சொன்னது என்ன? அவன் பொய் சொன்னது யாருக்கு? பேதுருவுக்கு. நல்லா கவனிங்க சொல்றது, அவன் ஓமன் சொன்னது யாருக்கு? பேதுருவுக்கு. அவன் பொய் சொன்னது பேதுருக்கு. ஆனா பேதர் திருப்பி என்ன சொன்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக நீ பொய் சொன்னது என்ன? ஆதி திருச்சபை நாட்களில் அநேக அற்புதங்கள் நடந்திருந்தாலும் என்னை கேட்டீங்க, அசல் அற்புதம் அதுதானுங்க, அசல் அற்புதம் என்ன தெரியுமா? அன்னைய சப்ர சபையில விழுந்து மடிந்தது, என்ன தப்பா நினைச்சிடாது, ஏன் தெரியுமா? இதை பார்த்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பயமே உண்டாயிடுது, ஓ தேவ ஆவியானவர் செயல்படுகிறார், ஆகவே பொய் சொல்லக்கூடாது, ஆகவே நாம பாவம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு தெய்வ ஃபியர் ஆஃப் காட், தேவ பயம் சபைக்குள்ள பெருகிட்டது. ஆனா இன்னைக்கு ஒரு முடவன் நடக்கும் பொழுது அந்த பயம் வருதில்லை, ஒருவனை சந்தோஷம் இருக்கலாம், தேவனுக்கு மகிமை இருக்கலாம், ஆண்டவரின் ஸ்தோத்திரம், அவனுடைய கால்கள் வழங்கலாம், அவனோட வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம், ஒரு ஆரம்பம் ஆரம்பமாகலாம், அதை ஆனால் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டாயிட்டது. ஓ தேவனுக்கு விரோதமாக, தேவ ஆவியானுக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு தேவ பயம் தேவ மக்களுக்குள்ளே வரக்கூடியது. ஆகவே நான் சொல்லுவேன், தேவ ஜனங்களுக்குள்ளே தேவ வசனத்துக்கு படு பயப்படுற பயம் வரணும் பாருங்க. வேதம் சொல்றது ஏசாத்தீங்கதிசு மூலமாக, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். எனக்கு அருமானவர்களே, நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் தானே, ஆனா எந்த அளவுக்கு தேவட வசனத்துக்கு நாம பயப்படுகிறோம், எந்த அளவுக்கு தேவட வசனத்துக்கு நாம வளைந்து கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, புயல் அடிக்கும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, சத்தியம் என்ன சொல்றது, வேதம் என்ன சொல்றது, கர்த்தர வார்த்தை சொல்றது, தேவன் சொல்றது, அதை குறித்து யோசிக்கிறவன் யார்? அல்லது இன்றைக்கு ஒவ்வொரு வாரந்தோறும் சபையிலிருந்து தேவ ஆவியர் அனுப்புற தேவட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவன் தான் எத்தனை பேர்? நாட்கள் போகுது, காலம் வந்து பாருங்க, 2014 மாதிரி இப்ப வந்தது போற, இப்பதான் படி கொடுத்தனும் போது, ஆனா இப்ப பார்த்தா 7 மாசத்துக்கு வந்து பறக்குது, நாட்கள் காலமும் போகுது, வருஷம் போகுது, பரவாயில்ல வருஷம் இல்ல போகுது, அது இல்ல பிரச்சனை இல்ல. கபடிங்க இங்க அவ கொடுத்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சானா, ஸ்ரீ பிரதிபாத் நல்லா கபடி பர்ணபாவை குறிச்சு சொல்ல குறிப்பு பாருங்க. அவன் ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? பர்ணபாவோட ஒரிஜினல் பேர் வந்து யோசு. அப்போஸ்தலர்கள் அவனுக்கு பர்ணபா என்று பேர் வைத்தார். சோ பர்ணபா என்பது அப்போஸ்தலர்களாலே பர்ணபாவுக்கு வைக்கப்பட்ட பேர். பர்ணபா என்பது என்ற பெயருக்கு அர்த்தம் தான் ஆறுதலின் மகன். பொருள் நிறைந்ததாக சபையிலே அவன் நடமாடிய விதம், சபையிலே அவன் செயல்பட்ட விதம், சபையிலே அவன் மற்ற விசுவாசிகளிடந்த நடத்தை, சபையிலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை, இது எல்லாத்தையும் பார்த்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவோடு சேர்ந்து அவனுக்கு ஆறுதலின் மகன் என்று பெயரை வச்சுட்டாங்க. பார், ஓஹோ, வாட் ஐ அம் திங்கிங், நான் என்ன நினைக்கிறேன், நல்லவர்கள், தேவ பார்வையில் நல்லவர்களாக இருக்கிறவர்கள், தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பார்களோ? இதை நாம பரணவார வாழ்வில் நாம பார்க்கிறோம். The Bible says, தேவனை குறித்து வேதம் சொல்லுது, சகல விதமான ஆறுதலின் தேவன் அப்படின்ற நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது. வாசித்திருக்கிற பைபிள், சகல விதமான ஆறுதலின் தேவன் என்ற அர்த்தம் என்ன? எல்லாவித சூழ்நிலையிலும், எந்த காலநிலையிலும், எந்த நெருக்கடியான நிலைமையிலும் தேவன் நமக்கு ஆறுதலாக இருப்பார், அடைக்கலமாக இருப்பார், அரணான கொட்டையாக இருப்பார். ஆகவே பைபிள் சொல்லுது, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். அர்த்தம் என்ன? எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கடியிலும், எந்த காலகட்டத்திலும் தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக ஆறுதலாக இருக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறிவார தேவ ஜனமே, நான் சொல்லணுமா, தேவன் தன்னுடைய ஆறுதலை பல விதங்களிலே வெளிப்படுத்துகிறார். அதுல ஒரு விதம் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தன் ஜனங்களுக்கு ஆறுதலை அனுப்புகிறார். சோ பர்ணபா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். பர்ணபா மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிற மகனாக, துயரத்தில் இருக்கிறவர்கள், நொந்து போனவர்கள், வெந்து போனவர்கள், கவலை கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு எல்லாம் அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஆறுதலின் மகனாக இருந்திருக்கான். ஆகவே நான் சொல்லுவேன், தேவனுடைய பார்வையில நல்லவனாக, நல்லவளாக இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள், ஆறுதலாக இருப்பார்கள். இது இப்படி இருக்கட்டும். ஆறுதலின் மகன் என்று சொல்லி தமிழ் எழுதியிருக்கார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பெடுத்து பார்த்து அங்க சொல்லுது, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறோம், மற்றவர்களை பலப்படுத்துகிறோம், மற்றவர்களை தைரியப்படுத்துகிறோம். இது எப்படி இருக்கு? சோ நான் என்ன நினைக்கிறேன்டா, நல்லவன் மற்றவர்களை தைரியப்படுத்துறவனாக இருப்பான், நல்லவன் மற்றவர்களை உற்சாகப்படுத்துறவனாக இருப்பான், நல்லவன் மற்றவர்களை பலப்படுத்த, சரிந்து போறவர்களை தூக்கி நிறுத்துவான், பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்துவான், நொந்து போனவர்களை தைரியப்படுத்துவான். காரணம் தெரியுமா? அவருடைய உள்ளம் தேவனுடைய பார்வையில நல்லதாக இருக்கிறது. ஐயோ இவன் சரிந்து போயிடக்கூடாது, ஐயோ இவன் விழுந்து போயிடக்கூடாது, ஐயோ இவன் பின்மார்க்கமாக போயிடக்கூடாது என்கிற நல்ல உள்ளம் அவனுக்குள்ள இருக்கிறபடியால் மற்றவர்களை பலப்படுத்துறவனாக, மற்றவனை தைரியப்படுத்துறவனாக, மற்றவனை உற்சாகப்படுத்துறவனாக இருக்கிறான். ஆகவே பர்ணபாவை குறித்து வேதம் சொல்றது, அவன் நல்லவன் என்று சொல்லி. எனக்கு அறிவார தேவன ஜனமே, இன்றைக்கு நாம் எத்தனை பேரை நாம் உற்சாகப்படுத்துகிறோம், எத்தனை பேரை நாம் ஆறுதல் படுத்துகிறோம், பலவீனமாக இருக்கிற எத்தனை பேரை நாம் பலப்படுத்துகிறோம். சரியான நிலைமை ஒத்துக்கொள்றதுக்கு நமக்கு கஷ்டம், நாம ஏற்றுக்கொள்றதான் பிரச்சனை. அடிப்படை பிரச்சனை என்னன்னா, நாம ஏற்றுக்கொள்றதான் பிரச்சனை. இயேசுடைய 12 சீஷர்களுக்குள்ளும் இருந்த அடிப்படை பிரச்சனை தெரியுமா? அவங்க ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்றதுலதான் அவங்களுக்கு சிக்கல் இருந்தது. இன்னைக்கு பலருக்கு உபதேசத்தை ஏற்றுக்கொண்டதுலதான் சிக்கல் இருக்குது. இப்ப நமக்கு சாதகமாக வருகிற வார்த்தைகளையும், நமக்கு சாதகமாக வருகிற போதனைகளையும் ஈஸியாக நாம ரிசீவ் பண்ணுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் தொடுகிற, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் தட்டி விடுகிற, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் என்ன உராசி பார்க்கிற உபதேசங்கள், வார்த்தைகள் வரும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டதுக்கு நாம தயங்குறோம். ஆகவேதான் வாழ்க்கையில திருப்பம் இல்ல, மாற்றம் இல்ல, காலங்கள் கடந்து போகிறது, அல்லது காலங்கள் கரைந்து போகிறது. ஆறுதலிப்பான் சபைகளிலே இப்படிப்பட்ட பர்ணபாக்கள் எழுப்பினால் எவ்வளவு நல்லவா இருக்கும். தொய்ந்து போறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், பைபிள் சொல்றது விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களை சேர்த்துக்கணும். என்ன செய்ய, சில நேரத்தில் என்ன ஆறுத சொல்றாவிட்டாலும் ஒருவேளை அவன் நெருக்கடியில் இருப்பான், அந்த நெருக்கடியில் நாம அவங்களுக்காக ஜெபம் பண்ணல, அதை விட்டுட்டு உனக்கு விசுவாசம் இல்ல, உனக்கு அது இல்ல, உனக்கு இது இல்லையென்று நாம் அவங்களை பார்த்து சொல்ல, இருக்கிற வேதனையோட இன்னும் நாம வேதனை கூட்டுவதாக இருப்போம். அதில் பார்க்க நம்ம பேசாம இருக்கிறது நல்லவர். ஒருவேளை உனக்கு இருக்கிற விசுவாசம் அவனுக்கு இல்லாம இருக்கலாம் ஐயா. யார் தெரியுமேனா, எல்லாருக்கும் விசுவாசம் ஒரு லெவல்ல இருக்கிறது இல்லையே. அது மட்டுமில்ல, எப்பொழுதும் நம்முடைய விசுவாசம் ஒரு லெவல்லையும் இருக்கு, அது தெரியுமா உனக்கு? எல்லாரோட விசுவாசம் ஒரே லெவல்ல இருக்காது. அது மட்டுமில்ல, நம்முடைய விசுவாசம் எப்பொழுதும் ஒரே லெவல்ல இருக்காது. சாதகமாக காரியங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் டொப்புல இருக்கும். அடிக்குது திடீரென ஒரு காத்து, அப்பொழுது பட்டாரண்டு போவோம் கீழே பார். சோ விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவங்களை சேர்த்துக் கொள்ளணும். அவங்களை நாம புறம்ப தள்ளக்கூடாது. அவங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, அதனால தான் இப்படி, இதனால தான் ஓகே. அதை நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி நம்முடைய நோக்கம் அவங்களை பலப்படுத்தணும், நம்முடைய நோக்கம் அவங்களை உற்சாகப்படுத்தணும், நம்முடைய நோக்கம் அவங்களை தைரியப்படுத்தணும், நம்முடைய நோக்கம் அவங்களை ஊண்டு. இதுதான் ஒரு நல்ல உள்ளமுள்ள ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையாக லைஃப் ஸ்டைல் ஆக இருக்கணும். இதுதான் பர்ணபாசித ஊழிய பாரு. இன்றைக்கு சபைகளிலே பர்ணபாத ஊழியம் அதிகமாக தேவை என்று நான் கருதுறேன். கத்தருக்குள்ள பட்டவர்களை இடித்து போட அல்ல, பட்டவர்களை ஊன்ற கட்டவே தேவன் அழைத்திருக்கிறார். கத்தோட லாபத்துக்கு பயவிட்டார். சரி, பர்ணபாத ஆரம்பம் இங்கேதான் இருக்குது. இந்த 4 36-37 தான் பர்ணபாத சரித்திரம் ஆரம்பமாகுது. அங்க என்ன சீப்ரது, இவர் வந்து சைப்ரஸ், இன்றைய சைப்ரஸ் என்று சொல்லப்படுகிற துருக்கிக்கு கீழே இருக்கிற மத்தியதரை கடல்ல இருக்கிற சைப்ரஸ், அதுதான் சீப்ரது என்று சொல்லி வேத சொல்றது. சோ சீப்ருதிவான். அது மட்டுமில்ல, இவன் ஒரு லேவியனாக காணப்படுறான். லேவி கோத்திரத்தில் இருந்திருக்கிறான். அது மட்டுமில்ல, இவன் வந்து ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டிருக்கான். அது மட்டுமில்ல, பர்ணபா ஒரு அப்போஸ்தலன் என்பதை நாம மறக்கக்கூடாது. ஹலோ, பர்ணபா ஒரு அப்போஸ்தலன், ஆறுதலின் மகன், லேவியன், சீப்ருதிவான், இதெல்லாம் வேதம் அவனை குறித்து குறிப்பு கொடுக்கும். சோ எதுதான் இருந்தாலும் இவனை குறித்து இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது என் கண்கள் வியப்பால் வருகிறது. ஆடுடைய லாபத்துக்கு வழிபட்டாட்டம் படிய இத 11 22 படிங்க. அப்போ சில 11 சீக்கிரம் வாங்க. அப்போ சில 11 படி.
எருசலேம் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபியை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படிக்கு எல்லாருக்கும் புத்தி
சொன்னான். இப்ப இப்படி வச்சுக்கொண்டு 9
சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள்.
சரி, இப்ப என்ன கவனிங்க, இங்க முக்கியமான காரியத்தை தவிசு கொஞ்சம் கவனிங்க. இப்ப எது நடந்திருக்கா உங்களுக்கு தெரியும். தபஸ்கு போற வழியிலே 9 பாக்குறோம், சவுல் சீறி பாய்கிறார். எதற்கு? விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை, தேவோட பிள்ளைகளை கட்டி சிறையிலே அடைத்து கொடுமைப்படுத்துவதற்காக பிரதான ஆசியிடத்தில் அதிகாரம் பெற்று வேகமாக போகிறார் தபஸ்குவை நோக்கி. அந்த வேளையில் தான் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தாரு, அவருடைய வாழ்க்கை மாறிட்டு நாம பார்க்கிறோம். சோ நல்லா கவனிங்க, தமஸ்குக்கு போக வழிக்கிட்ட அவரை ஆண்டவர் இயேசு சந்தித்து, அதிலும் ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் அவனை சந்தித்த போது என்ன கேட்டா தெரியுமா, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? கவனிங்க, சவுல் இயேசு எங்க துன்பப்படுத்தின? இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்வி என்ன, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துறாய்? மட்டுமல்ல, முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினம் என்றார். சோ சவுல் துன்பப்படுத்தினது எது, யார? சபையை, சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி சிறைப்படுத்தினார். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். நன்றாக நான் சொல்றதை கவனி. ஆண்டவர் இயேசு சவுலை பார்த்து இருக்கிற, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இப்ப சவுல் யாரை துன்பப்படுத்தினான்? தேவனுடைய பிள்ளைகளை, சபையை அவன் துன்பப்படுத்தினான், பாழாக்கினான். ஆகவே இயேசு அவனை பார்த்து கேட்டாரு, ஏன் என்னை துன்பப்படுத்த? ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய சபையையும் காரணம் இல்லாமல் துன்பப்படுத்துறது, தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய சபையிலே காரணம் இல்லாமல் குழப்பங்களை கொண்டு வருகிறது, ஆண்டவர் இயேசுவை நாம் துன்பப்படுத்துறது என்பதை தயவு செய்து மறக்காது. இயேசுவனை பார்த்துக்க, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் துன்பப்படுத்தினது தேவனுடைய பிள்ளைகளை, சபையை. பட் இயேசுவனை கேட்ட கேள்வியை பாருங்க. ஆகவே நான் சொல்றேன் சத்தியத்தின்படி, தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய சபையும் காரணமில்லாமல் குழப்புகிறதும் அவளை துன்பப்படுத்துறதும் ஆண்டவர் இயேசுவை துன்பப்படுத்துறது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கேட்க காதுள்ளவன் கேட்கிறார். படை நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கப்பட்டார். 10:27 சொன்ன கபடி தபஸ்கு போற வழியில இயேசு அவரை சந்தித்தாரு. அவருடைய வாழ்க்கை மாறிட்டது. இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான். எங்க போற அவ கண் பார்வை இழந்தவனாக தரிசுக்கு கையிலாக கொடுத்து கொண்டு போய் விடுறான். சோ அங்க கொண்டு போன பிற்பாடுதான் அனனியா என்கின்ற தேவ மனுஷன் வந்து இயேசு சொன்னபடி அவனுக்கு ஜெபமடி அவன் கண்களில் இருந்த செதில்கள் விழுந்தது. அவன் பார்வடைந்தான். இருக்குது. நான் என்ன கேடிகளா இருந்தா அவன் கண்களில் விழுந்த கண்களிலிருந்து செதில்கள் விழுந்த பிற்பாடுதான் அவன் பார்வடைந்தான். இன்றைக்கு அநேகருக்கு இந்த பாரம்பரியம் என்கின்ற செதில் அநேக ஜனங்களுடைய கண்களின் பார்வை கூடாக்கி வைத்திருக்கு. நான் இந்து, நான் கத்தோலிகா, நான் பிறவி கிறிஸ்தவர், நான் அந்த ஊர் சொல்ல விரும்பல, நான் இந்த ஊர், என் குடும்பம் அடுக்கிட்டே போவார். இதெல்லாம் அவருடைய கண்களை மறைச்சிருக்கு. ஆகவே சத்தியத்தின்படி தேவக்குமான பார்க்க முடியல. ஆகவே சவுலுக்குள்ளேயும் யூத மார்க்கத்தை குறித்த அந்த வைராக்கியம் இருந்தபடியாத்தான் அவன் சீசை கிடைத்த. அவன் சொல்றான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துறேன். அப்ப பவுல் தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவன் சொல்றான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துறேன். சோ பவுலுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருந்தது. அது என்ன பக்தி வைராக்கியம் தெரியுமோ? தன்னுடைய முன்னோர்களின் படி முன்னோர்களுடைய காரியத்தை குறித்த யூதன் என்றும் என்ன நீ நியாயப்பிரமாணம் என்று சொல்லி மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லி அந்த பழைய சட்டத்திட்டங்களுக்கு இயேசு சிலுவையிலே அறைந்து விட்டு முடித்து விட்டு நியாயப்பிரமாணத்துக்காக மோசே நியாயப்பிரமாணத்துக்காக அவன் வைராக்கியம் காட்டான். அவன் சொல்றான் பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையத்து. ஆகவே பிற்பாடு அவன் எழுதுகிறான் எனக்கு பக்தி வைராக்கியம் உண்மைதான், ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்ல. அத நான் சொல்லுவேன். பக்தி உள்ளவர்கள் எல்லாம் பரலோகம் போக முடியாது. பக்தி உள்ளவர்கள் எல்லாம் பரலோகம் போக முடியாது. அப்படி பரலோகம் போக முடியுமா இருந்தால் பவுல் இயேசுவை பவுல் சந்திக்க முடிய அவசியம் இல்ல. அவர் ரட்சிக்கப்பட முடிய அவசியம் இல்ல. அவனுக்குள்ள பக்தி மாத்திரம் இல்ல, பக்தியில வைராக்கியத்துக்கு பரலோகம் போயிருக்கலாமே. ஏய், அதை விடுங்க கணக்கு. நீ நான் ரட்சிக்கப்படுறது முதல் பக்தியில் தான் இருந்தோம். ஒருவேளை இந்து மத மார்க்கத்தில் இருந்திருக்கலாம், என்ன கத்தோலிக்க மாத்திரம் இருந்திருக்கலாம். நாம் எல்லாரும் நம்ம மதத்தை குறித்து நமக்கு ஒரு பக்தி இருந்தது தானே? பக்தி இருந்ததா இல்லையா? ஆனா அந்த பக்தி அது அறிவு கேட்ட பக்தி இல்லைன்னு இப்ப நமக்கு புரியுது இல்லவா? அதுக்காக காத்திரு ஸ்தோத்திரம். இப்பயாவது புரிந்ததே. என்ன சில பேருக்கு புரியவே இல்லையே என்றால் அவருடைய கண்களில் இருக்க செதில் இன்னும் விளையில்லை. ஆகவே அனனியா போன்ற ஒரு தேவ ஊழியக்காரன் போய் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்த செதுகள் விழுந்தது. அவன் பார்வடைந்தானாம். அதுக்கு பிற்பாடு சில நாட்கள் கழித்து எதை சொல்றது? தாமதம் இல்லாமல் இயேசு தேவட குமாரன் சொல்லி பிரசங்கம் பண்ணாராம். இயேசு கிறிஸ்துவை தேவட குமாரன் சொல்லி விசுவசித்த கூட்டத்தை கட்டி சிறையில அடைத்த அதே மனிதன் இப்பொழுது டென் மணி சொல்றான் இயேசுவே தேவட குமார் சொல்லி அந்த தமஸ்குல இருந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண யூதர்களுக்கு வந்ததே கோபம். என்ன செஞ்சாங்க தெரியுமோ? என்ன செஞ்சாங்க தெரியுமோ? இயேசுவ தேவட குமார்னு சொல்லி தமஸ்குல இருந்த ஜனங்களுக்கு அவன் பிரசங்கம் பண்ண போது தந்திரமாக பவுலை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டான். ஆகவே இரவும் பகலும் கோட்டை வாசல காத்துட்டே இருக்கிறாங்க. ஐயா எப்ப படிக்கிறாரு? முடிச்சிருங்க. ஆகவேதான் அவரை கூடையில வச்சு மதில் வழியாக வெளியே இறக்கிட்டாங்க. ஒரு சில நேரங்களில் பரிசுத்தவான்கள் கூடைகளில வச்சு இறக்கப்படுவார்களோ? இப்படி சொல்லும் பொழுது இயேசு ஒரு நாள் ஒரு வீட்டில இருந்து பிரசவம் பண்ணி கொண்டிருக்காரு. பார்த்தா 4 பேர் வாராங்க. ஒரு திமிர்வாத காரணப்படுது உங்களுக்கு தெரியும். 4 திமிர் ஒரு திமிர்வாதக்கான தூக்கி கொண்டு படுக்கையோட 4 பேர் வராங்க. உள்ள கொண்டு போய் கிரௌட். என்ன செஞ்சாங்க? இவ்வளவு செலவு இருக்குது, இதுக்குள்ள எங்க போறது? கோ பேக், நாளைக்கு பாப்போம். சோம்பேறி. ஆனா அவங்க அப்படி இருக்கு. ஃபெய்த், விசுவாசம். என்ன கேட்டீங்களா இருந்தா ஃபெய்த், விசுவாசம் திரும்பி போகவே போகாது. அது தான் நினைத்த காரியத்தை நிறைவேற்றியது. தட் இஸ் ஃபெய்த், தட் இஸ் ஃபெய்த். ஆகவே ஜனங்கள் இயேசுவை பார்க்க முடியல. இந்த பாடையோடு இவன் எங்க கொண்டு போறது? ஆகவே கோ பேக் அண்ட் போகல. யோசித்தா என்ன செய்யறது? யோசித்தா அவங்களுக்குள்ள வந்த யோசனையை பாருங்க. ஏறினா வீட்டுக்கு மேல ஏறி கூரைய பிரிச்சு அட பாவிகளா கூரைய பிரிச்சு கூரைக்குள்ள கூரைய திறந்து திறப்பாக்கி அது புத்தடு பார்த்தா வருது நூல்ல கையில ஒரு பாலை ஒன்று இது என்ன என்ன கேட்டீங்களா இருந்தா என்ன கேட்டீங்களா இருந்தா சிற்சில நேரங்கள்ல விசுவாசம் அடுத்தவன் வீட்டு கூரை கூட தர பார்க்குமோ அதான் நீங்க பாக்குற அதுதான் போட்டு இப்ப திமிர்வாதக்கான இயேசு கிறிஸ்து சுகமாக்கிட்டார் அவன் எழும்பி அவன் போயிட்டான் சுமந்தோடு வந்தவன் போயிட்டான் நின்றவங்க எல்லாம் போயிட்டாங்க ஆனா வீடோ திறந்த முடியும் எனக்கு அறிவர் தெய்வ ஜனமே see the faith சில சில நேரங்களில் விசுவாச செய்கிற காரியங்கள் நமக்கு வியப்பாக இருக்கும் பாருங்க விந்தியா இருக்கும் பாருங்க கத்தோட லாபத்துக்கு பயப்பட்டாரு இவரை கவனிங்க நடந்திருக்குது தபஸ்கூல அவர் இருக்க போது அவர் கிறிஸ்துவை தேவனுடைய குமார் சொல்லி பிரசங்கித்தபடியால் அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சித்தார்கள் அப்பொழுது கூட இருந்து இறக்கி விட்டார்கள் சரி பெண்ண கவனிங்க அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செஞ்சிருக்கா நல்ல கவனிங்க அதுக்கு பிற்பாடு சவுல் ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்திருக்க இங்க எருசலேமுக்கு வந்த போதோ என்ன கவனிங்க ஒருவரும் அவரை ஏற்றுக்கொள்ள ஏன் தெரியுமா இவன் தான் கிறிஸ்தவர்களை கட்டி சிறையில் அடிச்சு அடைச்சவன் இவன் தான் ஆகவே அவனை சேர்க்கவோ அவனோடு சேர்ந்து கொள்ளவோ எருசலேம் சபையில் இருந்து ஒருவரும் விரும்பல நான் அந்த நிலைமையை யோசித்து பார்க்கிறேன் உண்மையாக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தரிசித்து தபஸ்குவில இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி உயிருக்கு தப்பி ஓடி வரா எங்க எருசலேம்ல ஆனா எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் கூட அவனை கண்டுகொள்ளல சவுல அங்கிருந்த விசுவாசிகள் கூட அவரை சேர்ந்து கொள்ளல இப்ப தனியனாக நிற்கிறார் இந்த வேளையில ஒரு காரியம் நடக்குது என்ன நடந்திருக்கு தெரியுமோ 9:27 படிக்கும் 9:27
அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவருடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே
தைரியமாக பாருங்க ஒருவனும் அவனை சேர்த்துக் கொள்ளாமல் பயந்து ஒதுங்கி நிற்கும் பொழுது ஒரு மனிதன் எழும்புகிறான் துணிச்சலா யார் அந்த மனிதன் பர்னபா எழும்பி பர்னபாவை சேர்த்து கொண்டு see the heart of that man அந்த மனுஷன் இருதயத்தை பாருங்க அவன் ஒதுங்கி போயிடக்கூடாது தள்ளிண்டு போயிடக்கூடாது சரிந்து போயிடக்கூடாது ஆகவே அவனை சேர்த்து கொண்டு அவனை அழைத்துக் கொண்டு அப்போஸ்தலத்தில் போய் அவன் கிறிஸ்துவை சந்தித்த விதத்தையும் தமஸ்குவிலே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் எல்லாவற்றையும் அவனுக்கு விபரித்து சொல்லி என்ன செய்யறான் பவுலை சேர்த்துக் கொள்கிறான் மட்டுமல்ல பவுலை சபையோடு சேர்த்து வைக்கிறான் பாருங்க ஆகவே நல்ல ஒரு மனுஷன் நல்ல இதயம் படைத்த ஒரு மனுஷன் மற்றவர்களை சேர்க்கிறவனாக இருப்பான் மற்றவர்களை கூட்டுகிறவனாக இருப்பான் மற்றவர்களை கட்டுகிறவனாக ஏன் அவருடைய இருதயம் அப்படிப்பட்டது தனக்கு ஆதாயத்தை தேடாது இந்த சூழ்நிலையிலே எனக்கு ஏதாவது நன்மை இருக்குமா இந்த சூழ்நிலையிலே ஏதாவது என்னுடைய கோபத்தை நான் தீர்த்துக் கொள்ளலாமா அல்லது இப்படியான சூழ்நிலையிலே என்னுடைய பழிவாங்குற உணர்வை நான் தீர்த்துக் கொள்ளலாமா என்று சொல்லி சிலர் அங்கலாய்ப்பாரு ஏன்னா சமயம் வரும்போது சிலர் சந்தர்ப்பத்தை பாவிக்கிறது உண்டுதானே ஆனா இந்த மனுஷன் அப்படி செய்யல ஏனென்றால் அவன் நல்லவனாக இருந்தபடியால் பர்னபா தேவனுடைய பார்வையில நல்லவனாக இருந்தபடியால் அப்போஸ்தலரால் கண்டுகொள்ளப்படாவிட்டாலும் ஆதி சபையில் இருந்த ஜனங்கள் அவனை சேர்த்துக் கொள்ளாவிட்டாலும் அவன் எழுந்து சவுலை சேர்த்து அப்போஸ்தலத்தில் கொண்டு போய் அவன் இயேசுவை தரிசித்த விதத்தையும் அவன் தமஸ்குவிலே கிறிஸ்து குறித்து பிரசங்கித்த விதத்தையும் அவனுக்கு சொல்லி சபையோடு அவனை சேர்த்து வைக்கிறார் தேங்க் காட் இப்படிப்பட்ட தேவ ஊழியர்களுக்காக ஏனென்றால் காரணம் அவன் நல்லவனாக ஆண்டோடு நல்லவனாக எனக்கு அறிவா தேவ ஜனபே அதான் சொல்லிடுறேன் நமக்கு பெரிய பெரிய அழைப்பு இல்லாட்டாலும் பெரிய அபிஷேகம் இல்லாட்டாலும் தேவருக்கு முன்பாக நல்லவனாக இருக்கிறார் விரும்புறப்ப எனக்கு கீழ் தெரியல நீதிபதிகள் ஒரு வசனம் சொல்லுது நல்ல மனுஷனுடைய நடைகள் முடிங்க பாபு கத்தரால உறுதிப்படுத்தப்படும் கீபடியுமா நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால உறுதிப்படுத்தப்படுமா கர்த்தரால், அதாவது ஒரு தேவனுடைய பார்வையில நல்லவனாக நல்லவளாக இருக்கிறவர்கள் செய்கிற செயல்கள், செய்கிற காரியங்கள் தேவனால உறுதிப்படுத்தப்படும். எப்பொழுது தேவ பார்வையில நாம நல்லவளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே கள்ளம் இல்லாமல், நம்முடைய வாழ்விலே ஒரு ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல், கள்ளம் இல்லாமல், கசப்பு வெறுப்பு இல்லாமல், பெருமை இல்லாமல், அகந்தை இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நாம ஒரு ஒரு நல்லவர்களாக உத்தமர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய நடைகளை, நாம் செய்கிற காரியங்களை தேவனே செய்வார, உறுதிப்படுத்துவார். ஆகவே நல்ல மனுஷனுடைய, நல்ல மனதில் வச்சுக்கொள்ளுங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் இந்த மைண்ட்ல வந்து, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால உறுதிப்படுத்தப்படும். உன்னுடைய செய்கைகள், உன்னுடைய காரியங்கள் கர்த்தரால உறுதிப்படுத்தப்பட வேண்டும், கர்த்தரால நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பர்னபா அவரை சேர்த்துக் கொண்டு சபையிலே சேர்த்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இன்னொரு வசனத்தை பாருங்க. இந்த 11 அதிகாரம் 22 படிங்க சீக்கிரம். 11 அதிகாரம் 22 சீக்கிரமா படிங்க.
எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடம் ஆட்சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபாவா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய்
பின்பு இதை முக்கியமான வேடு. பின்பு பர்னபா பவுலை
பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான்.
சரி, என்ன கவனிங்க, என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு என்ன நடந்திருக்குது, சவுல் திரும்பி தர்சுக்கு போயிருக்கிறார், தன் சொந்த ஊருக்கு. என்ன கவனிங்க, ஏன் தெரியுமா, சபை அவரை அங்கீகரித்து அவரை என்கரேஜ் பண்ணல. ஆகவே சவுல் என்ன செஞ்சிருக்காரு சொன்னா, திரும்பி தன் சொந்த ஊருக்கு போயிட்டான். அதெல்லாம் கவனிங்க, அழைப்பு பெற்ற மனுஷன், அபிஷேகம் பெற்றவன், ஆனா எல்லாராலும் அவரை கண்டுபிடிக்க முடியல. தேவனுக்கு ஒரு சாம்ராஜ்யம் படைத்தவன், ஆனா எல்லாராலும் அவரை கண்டுகொள்ள முடியல. என்ன செஞ்சிட்டான், திரும்பி தர்சுக்கு போயிருந்துட்டான். எவ்வளவு நாள் அங்க இருந்தாலும் சில தெரியல. ஆனா தெரியுமா, அவன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, அந்தியோகுல போய் ஆண்டவருடைய பணியை செய்த போது என்ன யோசிக்கிறான், என்ன சவுலை குறித்து யோசித்து. நல்லா கவனிங்க, சவுலை தேடி தர்சுவுக்கு போற. நல்லா கவனிங்க, சவுலை தேடிக்கொண்டு தர்சுவுக்கு போய் அங்க போய் சவுலை கண்டுபிடித்து கொண்டு வந்து தன்னோட சேர்த்து அந்தியோகியா சபையிலே வைத்தார். 13 அதிகாரம் முதல் வசத்து படிங்க. 13 அதிகாரம் உண்டு, சீக்கிரம் படிங்க. அப்போ 13 உண்டு.
அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வழக்கப்பட்ட மனாயினும் சவுலும்
இப்ப பாருங்க, பர்னபா போய் சவுலை தேடி, அதாவது அட்ரஸே இல்லாம போயிட்டார் சவுல். எல்லாம் கவனிங்க, அட்ரஸே இல்ல. இவ்வளவு பெரிய ஊழியக்காரர், இவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தவன அட்ரஸ் இல்லாம போயிட்டான். ஆனா சவு என்ன பர்னபா என்ன தெரியுமா, பேதுருவோ அல்லது யோவானோ அவனை தேடி போயில. ஆனால் பர்னபா என்ன செய்தான் சொன்னா, அவனுக்கு நல்ல ஊழியம் இருக்குது. அந்தியக சபையில அவன் மிக முக்கியமான தலைவனாக இருக்கிறான், மிகப்பெரிய ஊழியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இப்படி இருக்கும் பொழுது, ஐயோ ஒரு ஊழியக்காரன் சவுல், அவன் அப்படி போயிடக்கூடாது, அவனை கூட்டிட்டு வரணும், அவனை உற்சாகப்படுத்தணும், அவனை பலப்படுத்தணும், அவனை ஊழியத்துல வளர்க்கணும், உந்தி தள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் அவனுக்குள்ள எழுந்தபடியால் அவன் தன்னுடைய ஊழியத்தை விட்டு எலிசா போறான். எங்கே தரிசுவுக்கு போய் என்ன சவுலை கண்டு அவனை அழைத்து கொண்டு வந்து தன்னோட அந்தியோகிய சபையிலே வைக்கிறான். சோ இதற்கு பிற்பாடு நீங்க பின்னாடி போய் பார்ப்பீங்கன்னா, அதுக்கு பிற்பாடு அந்தியோக சபையில 13 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும்பொழுது அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பவுலையும் பர்னபாவை நான் அழைத்த ஊழியத்துக்காக பிடித்து விடுகிறேன் சொல்றார். அதுக்கு பிற்பாடு பவுலும் பர்னபாவும் அந்த முதல் மிஷன் பயணத்தை ஆரம்பிக்கிறது நாம பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடுதான் முதல் அது என்ன பர்னபா பவுல் என்று வருகிற ஓர்டர், அதுக்கு பிற்பாடு சவுல் பர்னபாடுவர். ஏன்னா நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நல்லா கவனிங்க, நான் சொல்ல போற முக்கியமான காரியம் என்னவென்றால், பவுல் மிகப்பெரிய ஊழியக்கார், ஆனா இந்த மிகப்பெரிய ஊழியக்காரன் உருவாக்கின கிருபை பன்னெண்டு பக்கத்தாங்க சார், மறந்துடாது. பவுல் மிகப்பெரிய ஊழியக்கார், ஆனா இந்த மிகப்பெரிய ஊழியக்காரன் உருவாக்கின கிருபை அது பன்னெண்டு பக்கத்தான் சார். ஆகவே நான் சொல்லுவேன், ஒருவேளை நீங்களும் நானும் பவுல போல பெரிய ஊழியக்காரனாக இல்லாவிட்டாலும், பவுல போல ஊழியர்களை உருவாக்குறதுக்கு ஊன்றி கட்டுவதற்கு உன்னை என்ன பயன்படுத்த நாம யாருக்கு தெரியும்? எல்லாரும் பவுலா, எல்லாரும் பேதுருவா, எல்லாரும் யாக்கோபா இல்லையே. நான் சொல்றதெல்லாம் விளையங்கொள்ளுங்க, எல்லாரும் பவுல் இல்ல, எல்லாரும் பேதுருவும் இல்ல, எல்லாரையும் ஒரு விதத்தில் ஆண்டவர் அழைக்கிறதும் இல்ல. ஒருவேளை நானும் நீங்களும் பெரிய பவுல போல பெரிய ஊழியத்தை செய்யாவிட்டாலும், பவுல போல பெரிய ஊழியர்களை உருவாக்கி விடலாம், அவர்களை உற்சாகப்படுத்தி விடலாம். சோ இவன் இவன் பவுல போல பர்னபா சைன் பண்ணாவிட்டாலும், பவுல் சைன் பண்றதுக்கு காரணம் இவன் தானே இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவன் நல்லவனாக இருந்தபடியால் என்ன கவனிங்க, என்னன்னு பார்க்க அவன் உயர்த்தப்படட்டும் ஐயா, என்னென்னு பார்க்க அவன் ஊழியம் செய்யட்டும், என்னென்னு பார்க்க அவன் ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டட்டும். ஆண்டவர் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்திருந்தா ஸ்தோத்திரம், அவனுக்குள்ள பொறாமை இல்ல, அவனுக்குள்ள எரிச்சல் இல்ல. என்னென்னு பார்க்க சவுல் உயரமாக வந்துடுவானோ, என்னென்னு பார்க்க சவுல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு விடுவானோ, என்னென்னு பார்க்க சவுல் அதிகமாக என்ன கர்த்தரை மகிழ்படுத்த, அப்படிப்பட்ட பொறாமைகள் எரிச்சல் கொண்டும் அவனுக்குள்ள வரையில பாருங்க. ஏனென்றால் அவன் நல்லவன், அவன் நல்லவன். அதாவது நல்லவன் மற்றவர்களை உயரிலும் மகிழுவானோ, நல்லவன் மற்றவர்கள் உயர்றதுக்கு பாலமாக அமைவானோ, மற்றவர்கள் தேவனால பயன்படுத்தப்படுவதற்கு நல்லவர்கள் உதவியாக இருப்பார்களோ. என்னன்னு பார்க்க சபையில அவருக்கும் மதிப்பு, என்னன்னு பார்க்க சபையில அவருக்கு உயர்ந்த ஊழியமோ, உயர்ந்த ஊழியமும் கட்ட ஊழியமும் நீ நான் நிர்ணயிக்கிறத. தேவன் இவரவர எந்த அழைப்பில் அழைச்சாரோ விடு, இதை பவுலமா அறிஞ்சிருந்தான். ஆகவே என்னென்னு பார்க்க அவன் பயன்படுத்தப்பட்டாலும், பாவிக்கப்பட்டாலும், தேவ நாமத்தை மகப்படுத்த அற்புதங்கள் நடந்தாலும், சபையில பாவித்தாலும், பிரசங்கம் பண்ணினாலும், வரங்கள் செயல்பட்டாலும், ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஊழியக்காரை உருவாக்க ராஜ்யம் வளரட்டுமே, ராஜ்யம் வளரட்டுமே, தேவ நாமம் மகிழப்படட்டுமே. இதுவல்லவோ நல்ல மனுஷனுடைய இருதய பாருங்க, மற்றவருடைய உயர்விலே மகிழுகிற உள்ளம் பண்ணுவாங்க, நல்ல தேவ மனுஷன். இப்படி நான் சொல்லும் பொழுது பழையப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வரும். அது என்னவென்றா, கோலியாத் நிக்கிறான் மலை போல, ஒசந்த ஒசந்த வாட்டசாட்டமான மனுஷன், முழு இஷ்டவேல ஒருத்தனும் அவனோட சலஞ்ச் பண்ணியெல்லாம் போயிட்டு அவன் 40 நாள் வந்து கெச்சிக்க, அனிபடி யாராவது என்னோட வந்து யுத்தம் பண்ண முடியும், ஒருத்தனும் அவனோட கண்டத்தில் ஒழிகிறாங்க. ஏன்னா அவ்வளவு ராட்சசன் தானே. ஜாயர் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோரி, கோலியாத்து என்ன ஒரு கூழாங்கல்லால அடிச்சு அவனோட, இதெல்லாம் தேவ இல்லாத ஒரு கல்லு, ஒரு கல்லு, ஒரு சொல்லு அவட நெத்தியில தொப்பன்னு பட, அவனதான் கவசம் போட்டு எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கான், தனி இந்த விட மாத்திரம் இருக்குது, கரெக்டா அடிச்சுக்காரு. இதெல்லாம் தேவ செயல், தாவீதுடைய கட்டித்தரம் இல்ல, தாவீதுடைய திறமை இல்ல, தேவ கரம் அவனோடு இருந்தபடியால் அவன் தன் ஜீவிய நாட்களில் ஒரு யுத்தத்திலும் தோக்கவே இல்லை. யோவா வந்து ஆயுததாரி சேனாதிபதி, அநேக யுத்தங்களை செஞ்சிருக்கார், ஆவிதான் ஆண்டவர் ஆலயம் கட்ட விடாது. ஆனால் யோவா யுத்தங்களை ஜெயித்தது காரணம் என்ன தெரியுமா? தாவீதின் சேனைக்கு அவர் சேனாதிபதியாக இருந்தபடியால் ஒரு யுத்தத்திலும் அவர் தோக்க. சோ கரெக்டாக கல்லடிச்சு நெத்தில தொப்பண்டு விழுத்தவர்கள் அப்படி நடக்குது. அவன் பட்டயத்தினாலே அவன் தலையை வெட்டி இப்ப கோலியாத்திர தலை மிஸ்டர் டேவிட் கையில தொங்குது. இப்ப யுத்தத்துல வெட்டி சவுலும் தாவீதும் படையும் ஊருக்கு திரும்பி வருகுது. வரும்பொழுது யுத்தத்துல வெற்றி பெற்று அணி திரும்பி வருகுது. புட்போலில வெற்றி பெற்ற ஊரே கலங்குது, தேசமே கலங்குது. அப்ப ஒரு தேசத்தோடு வெற்றி பெற்று அவங்க வரும்பொழுது எப்படித்தான் இருந்திருக்கும்? ஆகவே அவர்கள் வெற்றி பெற்று வரும்பொழுது அங்க இஸ்ரவேல் இருந்த கன்னிகள் எல்லாம் என்ன கீத வாத்தியத்தோடு முன்னுக்கு போய் அவங்களை முறை முறையாக பாடியிருக்காங்க. என்ன பாடினாங்க, தாவீத் என்ன சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இந்த வரிகளை சொல்லி பாடியிருக்காங்க. இத சொல்லி பாட இங்க சவுலுக்கு பொறுக்க முடியல. நான் சொல்றத கொஞ்சம் சிந்தி யோசி. தாவீது என்ன சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லி முறைமுறையாக சொல்லி பாட இந்த வரிகளை அந்த பெண்கள் பாட சவுலுக்கு பொறுக்க முடியல. எரிச்சல் எரிச்சல் அடைந்தான். அதற்கு பிற்பாடு அவருக்கு அவருக்குள்ள தேவன் ஒரு பொல்லாத ஆவியை வரவிட்டார். தேவ ஆவியன் அவர் விட்டு விலகினார். பொல்லாத ஆவி வந்து முடிவுதான் நமக்கு தெரியுமே. இப்ப நிறைய இதை சொல்லவாருண்டா, அவன் தான் தன் உயிரை கையில பிடிச்சு கொண்டு கோலியாத்தை ஜெயித்து முழு இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொடுத்திருக்கா இல்லையா? அவனை பார்த்து அவன் கொண்டது 10000 சொல்லி அவங்க பாடுறதுன்னு ஏற்றுக்கொண்டிருக்கலாம் தானியப்பா. ஏன் அவன் உண்ட ராஜாங்கத்துக்கு இழுக்க கொண்டு வந்தானா, உண்ட முடி எடுக்க வந்தானா, உண்ட கொடி எடுக்க வந்தானா? தாவீது அவன் தன் உயிரை பிடிச்சு தேவ சேனைக்குரதமாக இந்த பிலிஸ்தர் விருத்திர சேதனம் இல்லாத எம்மாத்திரம் சொல்லி தன் உயிரை கையில பிடிச்சு அவன் போய் யுத்தம் பண்ணி முழு இஸ்ரவேலுக்கு விடுதலை கொடுத்திருக்கு. சவுளுடைய உயிரையே காத்திருக்கு. இப்ப தாவீது கொண்டது 10000 சொல்லி அவங்க பாட இவன் தாவீதுல பொறாமை எரிச்ச கொண்டதுக்கு காரணம் என்ன? அவன் உள்ளம் அவனுடைய இருதயம் சரியில்லை. பாரு, அவன் இருதயம் நல்லதாக இருந்திருந்தா அவன் அதை ஏற்றுக்கொண்டிருப்பான். அவன் சொல்ற அவங்க அது போக தாவீது கொண்டது 10000 சொல்லி பாட சொல்லி தாவீதா டீச் பண்ணி கொடுத்தான். தாவீதா ட்ரைன் பண்ணான் கோயர. அவனுக்கு இது ஒண்ணு தெரியாது, பாடிக்கிட்டு வராங்க. ஆனா இதை கேட்ட போதும் சவுளுக்கு அதை முடியல. என்றால் அவன் தேவனுக்கு முன்பாக நல்லவனாக இருக்கல. அவன் நல்லவனாக இருந்திருந்தா அதை அக்செப்ட் பண்ணிருப்பான். தாவீதை குறித்து அவங்க பாட்டதை ஏற்றுக்கொண்டிருப்பான். அவனுடைய இருதயம் சரியில்லாதபடியால், அவன் நல்லவனாக இல்லாதபடியால் அவன் அதில் ஏற்றுக்கொள்ள முடியல. முடிவுதான் நமக்கு தெரியுமே. இந்த கரிபான தேவ சரமே, தேவ பார்வையில நாம நல்லவளாக இருக்கணும். எரிச்சல்கள் பொறாமைகள் பைபிள் சொல்லுது, ஐ மீன் அமெரிக்காவில் இருக்கிற அதிநவீன ஏவுகணைக்கு முன்பாக ஒரு மனுஷன் நின்றாலும் பொறாமைக்கு முன்பாக ஒருத்தர் நிற்கவே முடியாதுன்னு பைபிள் சொல்லு. பொறாமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லு. எரிச்சல் பொறாமை, என்னை விட அவர்களா, என் குடும்பத்தை விட அவர்கிட்ட குடும்பமா, எந்த பிள்ளைகளை விட அவர்கிட்ட பிள்ளைகளா, என்னிலும் பார்க்க அவரா, எரிச்சல் பொறாமைகள். ஏன்னா நாம தேவனுக்கு முன்பாக நாம நல்லவர்களாக இல்லை, அதை நாம ஒத்துக்கொள்ளணும். என்றைக்கு நாம திறந்து ஆகவேதான் தேவனுடைய கரம் நமக்குள்ளே செயல்படுது இல்லை. பட் வி பிலீவ் இன் காட், தேவனை நம்புகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம உள்ளம் தேவனுக்கு முன்பாக சரியில்லை. பாருங்க, ஒரு சில வசனத்தை சொல்லிட்டு அப்படிங்க கவிதை ஏசு இதை குறித்து என்ன சொல்றாரு பாத்துட்டு அப்படி போய் புதிய பாட்டுக்கு பாருங்க. மத்தேயு 7:16 வசனத்தை சீக்கிரம் படிக்க படிக்க போறோம். மத்தேயு 7:16
அவர்களுடைய
கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் உட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படி நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும்.
நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம்
கெட்ட கனிகளை.
இப்ப நான் கேக்குறேன், ஏசுன்னு மரங்களை குறிச்சா கவலைப்படுறாரு. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் வேண்டி ஏன் சொன்னாரு? என்ன அடிப்படையில் இந்த பத்திரத்தை சொல்லியிருக்காரு? மரங்களையும் கனிகளையும் குறிச்சா ஏசு சொல்லியிருக்காரு. மரங்களையும் கனிகளையும் குறிச்சு ஏசு சொன்னதுக்கு அடிப்படை காரணம், நாம தான் அந்த மரம். நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற செயல்கள் வார்த்தைகள் தான் கனிகள். ஆகவே மரமானது கனிகளால் அறியப்படும். அவர்தான் வெளிப்படுத்த விஷயத்தை சபைக்கு சொல்லுவார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்ப நான் சொல்ற கேளுங்க, ஒரு மனுஷன் தேவனுடைய பார்வையில நல்லவனாக இருக்கும் 3 முக்கியமான காரியங்களை கவனிக்கணும். நல்லா கவனிங்க. நம்பர் 1, முதலாவது தேவனுடைய பார்வையில, உலகத்தின் பார்வை விடுங்க, நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நாம நல்லவனாக இருக்கும் 3 முக்கியமான காரியங்களை கவனிக்கணும். நம்பர் 1, முதலாவது தேவனுக்கு முன்பாக நாம நல்லவனா இருக்கு. நம்பர் 1, முதலாவது நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் சரியா இருக்கணும். இதை குறித்து விரிவாக பேசலாம். என்ன தெரியுமா, இந்த ரூட் வேரே அதா, இதை நாம விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும்படியாத்தான் பல பிரச்சனை இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளில் இருந்துதான் எல்லாம் உருவாகுது. பெருமையும் அங்கேயிருந்தான் உருவாகுது, பொறாமையும் அங்கேயிருந்தான் உருவாகுது, எரிச்சலும் அங்கேயிருந்தான் உருவாகுது, எல்லாமே நல்லதும் அங்கேயிருந்தா உருவாகுது. நினைவுகளை ஒரு மனுஷன் சரிப்பது, நான் சொல்றேன் கேளுங்க, என்னதான் நீ அபிஷேகம் பெற்றிருந்தாலும், என்னதான் அழைப்பு இருந்தாலும் நம்முடைய இருதயத்தின் நினைவு சரியில்லையோ, ஆண்டவருக்கு முன்பாக நீ நான் நல்லவராய், நீ நம்பினா நம்ப நல்லாட்டவர். நான் நினைக்கிறேன் நீதிபதி 12 அதிகாரமா 1 வசனம் படிக்க.
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான்.
அடுத்த வசனம்,
நல்லவன் கர்த்தரிடத்தில் தயப்படுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனே அவர் ஆக்கினைக்கு
உட்படுத்துவார். துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை என்ன செய்வாரோ ஆக்கினைக்கு உட்படுத்துவார். பல கவனிக்க, இப்ப நாம நினைக்க கூடாது நினைவுகள் பாவம். சிலருடைய நினைவு என்ன தெரியுமோ, சிலருடைய நினைவு என்ன தெரியுமோ, கூடாத நினைவுகள், தவறான நினைவுகள், பாவம் இல்லை அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் என்ன செய்வாராம், ஆக்கினைக்கு உட்படுத்துவாராம். இது எப்படி இருக்குது? ஆகவே சிந்தனைகள் தேவோட பிள்ளைகள் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் ஆரம்பம். ஆண்டோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமானவர்களே, ஒரு மனுஷோட இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவனும் அப்படி இருக்கான்னு சொல்லி இன்னொரு வசனம் சொல்றது. எனக்கு அப்படிங்க, இப்ப ஏன் சொல்றாரு, மரமானது கனிகளால் அறியப்படும். நான் சொல்ல கேளுங்க, முதலாவது ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நல்லவனாக இருக்கும்டா, அடிப்படையாக உடைய இருதயத்தை நினைவை சரிப்படுத்து. எனக்கு அவன் நோவா காலத்தில் பெருவெள்ளம் வந்தது நம்ம தெரியுமே. காரணம் என்ன? மனுஷோட இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாத என்று கண்டு கத்தர் மனுஷன் உண்டதுக்காக மனசாப்பட்டார். முடிவு எல்லாரும் நிக்கிறவன் பண்ணுவேன். இங்க என்ன, நம்ம மனதில் நினைவில் தான் மற்றவர்களை சபிக்கிறது, மனதின் நினைவில் தான் மற்றவர்களை கோபம் இங்கேதான் கருக்கட்டது, நினைவில் தான் மற்றவர்களை குறித்த கோபம், மற்றவர்களை வெறுக்கிறது எல்லாம் இங்கதான், இதெல்லாம் இங்கதான் ஆரம்பமாக. நான் சொல்ல கேளுங்க, மனதில நினைவுகளை பாதுகாக்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக சுத்தமான இருப்பார். அதான் வேர். இது புழைச்சதோ எல்லாம் புழைப்போம். ஏன் தெரியுமோ, இங்க எதை நினைக்கிறோமோ அதைத்தான் நாம பேசுறோம், இங்க எதை நினைக்கிறோமோ அதைத்தான் நாம செய்யறோம். சோ ஆகவேதான் ஏசுன்னு சொன்னாரு, மத்தைய 12 அதிகாரத்துக்கு வாங்க. மத்தைய 12 அதிகாரம் 33 படிங்க. 33, மரம் நல்லதென்றால்,
மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று
பாருங்க. மரம் நான் நல்லதா இருந்தா என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுற செயல்கள் நல்லா இருக்கு. அப்ப உள்ள நல்ல நினைவுகள் இருந்தா நல்ல செயலுக்கு வெளியில வரும். கூடாத நினைவுகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி நல்ல செயலுக்கு வெளியில வரும்? மரம் நல்லதுன்னா கனி ஒன்று நல்லன்னு சொல்லுங்க. இந்த இப்பதான் மாம்பழ சீசன், தெரியுமா உங்களுக்கு, தின்றாங்க அந்த கொழும்பார் இந்த கொழும்பார். இங்க பாருங்க, நல்ல பழம், இது நல்ல மரம், இனிப்பான மாம்பழம், தித்திப்பான மாம்பழம், இது நல்ல மரம். அங்க ஒன்று பிடிக்குது, இது சரியில்லை, அதுக்கு விலையும் கம்மியாயிடுது. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். படிங்க, அந்த சீக்கிரம் படிங்க.
கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள்.
மரமானது
அதன் கனியினாலே அறியப்படும்.
ஒரு மனிதன் தன் செய்களாலே அறியப்படும். A man who knows by his works and deeds. ஒரு மனிதன் தன் செய்களாலே அறியப்படுகிறார். அவர்தான் வெளிப்படுத்த சபையெழுது பொழுது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கேன், உன் செயல்களின் சபையே, உன் செயல்களை நான் சபையாரு, சபையில் இருக்க தேவன பிள்ளைகள் தான். அவை நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்களை தேவன் அறிந்திருக்கிறார். போக்கிலும் வரத்தில் ஒவ்வொரு நாளும் 7 நாள் நாம என்ன செய்யறோம், எப்படி இருக்க, God knows everything. படிங்க, இவிடியம் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசு. இப்ப என்ன கவனிங்க, முதலாவது ஒரு மனுஷன் தேவனுக்கு நல்லவனாக இருதயத்தின் நினைவு, ரெண்டாவது ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நல்லா இருக்கணும் பாருந்தா, நல்ல அவனோட வாயின் வார்த்தை சரியா இருக்கணும் பாரு. நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீங்க? அப்ப பொல்லாதவன் பொல்லாத வார்த்தையில தான் பேசுறேன், ஆனா நல்லவனும் நல்ல வார்த்தையில பேச. இது ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்ற உபதேசம் இல்லையா? இந்த 30 35 படிங்க. நல்ல மனுஷன்,
நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து
காட்டுகிறான். நல்ல மனுஷன், நல்ல கவனிங்க, அப்படி இருக்கா பாருங்க, இயேசு சொல்றார் நல்ல மனுஷன், நல்ல கவனிங்க, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கத்திலிருந்து நல்லதைகளை எடுத்து காட்டுறான்.
ஆனா பொல்லாத மனுஷன், பொல்லாத பொக்கத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுறான்.
பிறகு சொல்றாரு, மனுஷன் பேசுற வீணான வார்த்தையை யாவையும் கொடுத்து நியாய தீர்ப்பு நாக்கேன்னு சொன்ன கணக்கு உண்மையில நியாயப்படுத்தாப்ப எப்படி என்ன? அப்ப பொல்லாதவன் பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறார், நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷமாக இருந்தது. ஆகவே நல்லா கண்டுபிடிங்க, நம்முடைய வாயில வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சரியில்லைன்னா பிடிச்சு கொள்ளுங்க. நம்முடைய இருதயம் சரியில்லை, நாம தேவனுக்கு முன்பாக நல்லவர்களில் ஒத்துக்கொள்ளணும். பக்தி இருக்கலாம், தேவ வசனம் நம்ம தேடி வரும்பொழுது, we have to receive it, we have to accept the word as the word of God. இது அவருக்கு, இது இவருக்கு, எதை கடிக்கிறது, உன்ன கடிக்கிறது, you have to live it. We have to take the word with the open heart to repent, to walk with God. So, nalla manushan irudhayamaga nalla pokkathil irundhu nallavil eduthu kaatran, ana ketta manushanu pollada irundhu pollaga. அதை விட எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். நல்லவைகளே கூடாத நோக்கத்தோடு செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு? தீய நோக்கம் எல்லாம் பாவம். அறிவார்களே, நல்ல எண்ணத்தோடு ஒரு நன்மையை செய்யணும், நமக்கு பேருண்டாக்கவும் நமக்கு புகழுண்டாகவும் நம்மை பெரியவனாக மற்றவர்கள் நினைக்கும் என்பதற்காக சில நன்மைகளையும் காரியங்கள் நம்ம செய்யணும். தேவனத்திற்கு நம்ம பலன் அனுப்பிடிக்க முடியாது, நம்ம உள்ளம் சரியில்லாகவே அப்படி நம்ம கிரியேட் பண்றோம், அப்படி நம்ம செயல்படுறோம். ஆகவே தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்கிறவர்கள் பர்னபாவ போல தேவனுக்கு பிரியமாக இருப்பார். நல்ல மனுஷன் நல்ல இருதயமாக்கி புக்க சேர்த்தது நல்லதை எடுத்து காட்டுற, நல்லதை பேசுறான், பக்தி வீர்த்திக்கு ஏதுவான பரிசுத்திற்கு ஏதுவான பட்டுகளை ஊன்று கட்டுகிற தன்மையான பார்த்து. ஆனால் பொல்லாத படிச்சனும் என்ன செய்யறான்? பொல்லாத வேண்டாவன் உள்ளுக்கு சரியில்லை, சரியில்லை. ஆகவே நாம் அதை ஒத்துக்கொள்ளணும், மனம் திரும்பி ஆண்டவரே ஒரு நல்ல நான் பெரிய ஊழியக்காரனா இல்லாட்டாலும் நான் முதலாவதுக்கு நல்லவனா இருக்கணும். பவுல போல பெரிய ஊழியக்காரனா இல்லாவிட்டாலும் பண்டவாக்களை போல ஊழியர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற உருவாக்குற ஒரு கிருபியாவது எனக்கு தாருகிறேன். தேவனது நிச்சயமாக நமக்கு தர. சோ நம்ம செய்தி சாராம்சம், தேவனுக்கு முன்பாக நம்ம நல்லவனாக இருக்கணும். பண்டபா நல்லவன் என்று சொல்லி அழைக்கப்படுறேன். ஜெயப்படுபா சாலிவோல் சாண்டோ பிளீஸ்.